الرحيم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முக்கிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய மகத்தான கிருபையின் காரணமாக கிட்டத்தட்ட 60 வாரங்களுக்கு மேலாக தாண்டியும் இப்படி ஒரு மஜ்லிஸை அல்லாஹு தஆலா தன்னுடைய விசேஷ அருட்பெரும் கிருபையால் நடத்தி கொண்டிருக்கிறான். இடையில 2-3 வாரங்கள் கழித்து உங்களை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்குரிய அத்தனை பெருமையும் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 வாரங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்ராவினுடைய இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யதரிப மதலம்மா பஊதா வமா ஃபௌகஹா ஃபஅம்மல் லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹு அல்ஹக்கு மின் ரப்பிஹிம் வஅம்மல் லதீன கஃபரு ஃபயஅலமூன ماذا اراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا. الله تعالى மிகச்சிறிய பொருட்களை கொண்டு உதாரணம் சொல்லுவதற்கு வெட்கப்படுவதில்லை. அது கொசுவாக இருந்தாலும் அதை கொண்டு உதாரணம் சொல்லுகிறான். எவருக்கு நேர்வழி இருக்கிறதோ, அல்லாஹ்வினுடைய பாதையிலே தெளிவாக சென்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அதிலே நேர்வழி இருக்கிறது, ஹிதாயத் இருக்கிறது. எவர்கள் அதற்கு மாற்றமான கொள்கையை, தௌஹீதினுடைய ஏகத்துவத்தை அல்லாத வேறொரு பொருளை தங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதிலே அவர்களுக்கு வழிகேடு இருக்கிறது என்ற இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆயத்தினுடைய ஆரம்ப கட்டமாக சில விஷயங்களை கடந்த வாரங்களிலே நாம் உங்களுக்கு சொன்னோம், நினைவுபடுத்தினோம். அதனுடைய ஒரு திருப்பு முகமாக, அதை ஒரு ரிவிஷனாக இன்றைய தினத்திலே ஞாபகப்படுத்துகிற ஒரு தினமாக, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யதரிப மதலா, உதாரணங்களை சொல்லுவதில் அல்லாஹு தஆலா வெட்கப்படுவதில்லை. இதற்குரிய காரணத்தை நாம் அன்றைய தினத்திலே சொல்லும் போது சொன்னோம், ஏன் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. காரணமும் இல்லாமல் திருக்குறானினுடைய ஒரு புள்ளியை கூட அல்லாஹு தஆலா பயன்படுத்தவில்லை. ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் என்று சொன்னால், இதற்கு முன்னே ஆயத்திலே வந்திருக்கிற சில உதாரணங்கள், ஒரு வழிகட்டவன், ஒரு காஃபிர், அவனுக்கு உதாரணமாகிறது இந்த பூமியிலே அவன் நடந்து செல்லும் போது பாலைவனத்திலே சிக்கி தவிக்கிறான் என்பதை ஒரு உதாரணமாக, இன்னும் ஒரு உதாரணத்தை சொன்னான். இதையெல்லாம் சொன்ன உடனே காஃபிர்கள் ஆரம்பித்தார்கள், என்ன ஒரே உதாரணமா சொல்லிட்டு நடைமுற வாழ்க்கையை பத்தி ஏன் பேசுறார் ஹஜரத்? இன்னைக்கு கேட்கிறாங்க இல்லையா, ஆலிம்சாக்களுக்கு என்ன தெரியும், தொழிலை பத்தி பேசுறதுக்கு ஆலிம்சாவுக்கு என்ன தெரியும், அரசியலை பத்தி பேசுறதுக்கு ஆலிம் சாவுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்க அவங்க வேலையை மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, இதோட நிறுத்திக்கிங்க ஐயா உங்க வியாபாரத்தை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சில மாதிரி இதே மாதிரி சில அந்த தன்மை உள்ள மக்கள் அந்த காலத்திலும் இருந்தார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்வுக்கு தேவையில்லாத வேலை நம்மளை பத்திலாம் ஏன் சொல்றான்? அது உதாரணம் சொல்லி, ஒரு மனுஷன் அப்படியே நடந்து போனானா, அப்படி நடந்து போகும்போது அப்படி ஆகி போச்சா, கார் வந்துச்சா, இடிச்சுச்சா, என்னையா இது என்னமோ அல்லாட்டேந்து வகி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம். ஆனா அல்லாஹ் தாலா மனுஷனை பத்தி நடந்து போறதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானேன்னு கேலி கிண்டல்கள் அங்கே ஆரம்பமாகி விட்டது. அப்ப அல்லாஹு தாலா அதற்கு உதாரணம் இறக்குகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹு தாலா வெட்கப்படுவதில்லை. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னோம், லா யஸ்தஹி என்ற வார்த்தை ஹயா என்பதிலிருந்து வந்தது, வெட்கப்படுவதில்லை என்ற ஒரு அர்த்தம் அதிலே கிடைக்கிறது. இன்னொரு ஆயத்திலே பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொன்னான், அதாவது மக்களுக்கு நீங்கள் ஒரு பயந்து ஒரு காரியத்தை விட்டு விடுவீர்கள், ஆனா அல்லாஹு தஆலா உங்களுடைய இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான்னு ஒரு இடத்துல பேசினான். அதுக்கு அந்த இடத்துல அல்லாஹு தஆலா பயன்படுத்தின வார்த்தையும் இதே இஸ்திஹியா என்று சொல்லக்கூடிய இதே வார்த்தையிலே உள்ள இடத்தை பொருளை உள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அதிலிருந்து இந்த முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்லக்கூடிய வேத வியாக்கியானிகள் இதற்கு வியாக்கியானம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இஸ்திஹியா என்ற வார்த்தைக்கு இருபெரும் பொருள்கள் உள்ளன. ஒன்றாவது வெக்கப்படுவது, ஒரு விஷயத்தை பத்தி பொதுவா சொல்லும் போது வெக்கப்படுறது இருக்கிறதே அது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கன்னிப்பெண் திருமணமாகாத பெண் அந்த இடத்துல போய், அந்த பெண்ணிடத்துல போய், அம்மா உனக்கு இந்த மாப்பிள்ளைய திருமணம் முடிக்கலான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்ல, நீ என்னமா சொல்றன்னா வெக்கப்பட்டுக்கும், பேசுங்களா என்னங்க இவரு ரஜினிகாந்த் மாதிரி இல்லையே, முடியெல்லாம் சுருட்ட சுருட்டையா இல்லையே, நல்ல மாப்பிள்ளையா பாருங்க வாப்பா அப்படின்னு எந்த பொண்ணும் சொல்லாது. அது பாட்டுக்கும் பிசாம வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஹுக்கும் இஸ்லாத்தினுடைய ஷரியத் சட்டம் என்னவென்று சொன்னால், ஃபுக்கஹாக்கள் வகுத்திருக்கிறார்கள், ஒரு திருமணம் முடித்து அதற்கு பின்னால் விவாகரத்து விடப்பட்ட அல்லது வேறு ஏதாவது கணவன் இறந்த காரணத்தினால் தனித்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணிடத்துல ப்ராப்பரா அனுமதி வாங்கணும், மாப்பிள்ளையினுடைய போட்டோவை காட்டி, இது பிக்கு சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி, போட்டோவை காட்டி இந்த மாப்பிள்ளையை உனக்கு திருமணம் செய்ய போகிறோம், நடத்தி கொள்ளுகிறாயா, ஒத்துக்கொள்ளுகிறாயா, ஏத்துக்கொள்ளுகிறாயான்னு கேட்கணும். அந்த பொண்ணு ஓகே சொல்லுச்சுன்னாதான் அந்த திருமணம் நடைபெறும், கூடும், இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். அப்படி இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மணமகளினுடைய நிர்பந்திக்கப்பட்ட திருமணமாகத்தான் அது கருதப்படும். ஆனா அதே நேரத்துல ஒரு வயதுக்கு வந்த பெண் திருமணம் முடிக்காத ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணிடத்திலே போய் ஒரு தகப்பனார் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார், அம்மா இந்த பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவும் சொல்லாம இருந்துச்சுன்னா அதுவே சம்மதத்திற்கு அடையாளம் என்பதாக ஆக்கப்படும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்ட வரையறைகளுக்கு உள்ள ஒரு கருத்தாகும். இது அங்கே வகுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல தெரியுது, வெக்கப்படுவது என்பது அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதுதான் வெக்கப்படுறது. இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது, பயப்படுவது. வெக்கப்படுறது மான விஷயங்கள்ல வெக்கப்படுறது ஒண்ணு இருக்கிறது, பயப்படுறது ஒண்ணு இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு உலகத்துல, மானத்தினுடைய விஷயத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, ஒண்ணு வெக்கப்படுவது, இன்னொன்னு பயப்படுவது. பொதுவா வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அதான் ஊர்ல சொல்லக்கூடாது, வெக்கமா இருக்கு, நமக்கே வெக்கமா இருக்கு. இன்னைக்குரிய இந்த சமுதாயம், இந்திய நம்முடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரிய பெருமக்களினுடைய வாழ்க்கை தரத்தை எடுத்து பார்த்தால், நான் அடிக்கடி சொல்ற பழக்கம், அந்த இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பிள்ளைய அந்த பஜார்ல கூடி நிக்கிறாள், ஒரு தடவை அப்படி அங்க போகக்கூடிய சூழ்நிலை. அப்ப முதல்ல வந்த புதுசுல அப்ப போய் கேட்டான், தெரியுமா கதை, ரெண்டாவது தெரு பையனுக்கும் மூணாவது தெரு பொண்ணுக்கும் ஒரு இதான், அப்புறம் அந்த பாய் இருக்காருல அவர் ஒய்ஃபுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு இதான், யாருங்க பேசுறா, ஒரு 16 வயசு பையன் பேசிக்கிட்டு இருக்கான். இத உருப்பிட்டும்ல சமுதாயம், ரொம்ப பயங்கணும், ரொம்ப பயந்துக்கணும், ரொம்ப அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்கணும், இதெல்லாம் எங்க உள்ள வெளிப்பாடுன்னா, இங்க இருக்க உங்களுடைய மனநிலைகளினுடைய வெளிப்பாடு தமிழகத்துல நம்ம பெருமக்களிடத்திலே அப்படி இருக்கிறது. அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், நீங்க எந்த பாவமான காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறீர்களோ அதனுடைய வெளிப்பாடுகள் அங்கே தெரிந்து கொண்டிருக்கும், எச்சரிக்கை. என்னமோ நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டுலாம் இருக்கிறது இல்ல. உலகம் என்பது ஒன்றிணைக்கப்பட்ட சமூகத்தினோடு, மனிதர்களோடு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வாழ்நிலை தான் உலகம். யாருக்கும் எந்த நிலைமையும் எங்கிருந்து வேண்டாலும், இன்னைக்கு சொல்றான் இல்லையா, மனச படிக்கிறது, அவருடைய மனச டெலிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. போறவருக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்றதோ அல்லது அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத படிக்கிறதோ, அது ஒரு கலையா வச்சிருக்கான், காசு கொடுத்தா சொல்லித்தரான். இன்னைக்கு அவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு சில பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டோம் என்று சொன்னால், அவர் மனசுல என்ன ஓடுதுங்கிற அளவுக்கு படிக்க முடியுது. எப்படி படிக்க முடியுது? ரப்புக்கு மட்டுமே தெரிகிற ஒரு விஷயம். இது மனுஷனுக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு கேட்டேன். ஒரு மனுஷன் இப்படி இப்படிலாம் இருந்தா அவனுடைய உடல் நிலைகளிலிருந்து வெறிப்பெறுகிற கூறு இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான், அதையும் சொல்லிட்டான். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய உடற்கூறுகளிலிருந்து வெளியாகிற அந்த செல்ஸ், கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மைனூட் செல்ஸ், அதனுடைய அந்த ரேஸ் இருக்கிறது ஒளி, அதனுடைய வெளிப்பாடு அவனுடைய எண்ண நிலைக்கு தகுந்த மாதிரி கலர் கலரா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டான், போட்டோ எடுத்தான். அதை இவன் வந்து செக்ஸியா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனுடைய உடலில் இருந்து வருகிற ஆராசி எப்படி இருக்கு, உடனே அதை செக் பண்ணி சொல்றான், இந்த கலர்ல வந்துகிட்டு இருக்கு. இவன் இபாதத்தா ரொம்ப கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, அல்லாவின் மேல நம்பிக்கை வச்சு இவன் தொழுகையில இருக்கிற போது இவனுடைய உடலில் இருந்து வருகிற அந்த உடற்கூறுகள், அந்த அணுக்கள், அந்த ஆராசி எப்படி இருக்கு, அதனுடைய ரேஸ் எப்படி இருக்கு, அதை கண்டுபிடிச்சு சொல்றான். இப்படி ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிச்சு சொல்லுகிற போது இந்த நிலைமையிலதான் இப்படி இப்படி வரும் சொல்லிட்டு கடைசியில சொன்னான். அதனாலதான் என்னமோ இஸ்லாமிய ஒரு பத்திரிகையில படித்த ஞாபகம், ஒரு இமாம் நின்று தொட வைக்கிற போது அல்லாவுக்கு பயந்து நின்று தொழு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னால நின்று யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அந்த நிலைமைகள் மாறுபட்டு அங்கே நின்னாருனா, இவர் இவர் கடையை பத்தி ஏசுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு, அல்லது மனைவியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, அல்லது வேற ஏதாவது ஒரு திங்கிங்ல வந்து நிக்கிறாருன்னா அதனுடைய சார்பு அந்த ரேசஸ், அந்த இமாமை போய் தாக்குகிறது, அதனுடைய வெளிப்பாடு அந்த இமாம் இடத்திலையும் தெரிகிறது. அவர்கிட்ட இருக்க இகலாசு கெட்டு போகுது. இது முக்ததி பின்னால் நின்று தொழுவோர் இடத்துல ஏற்பட்டாலும் சரி, இமாம் இடத்துல ஏற்பட்டாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு பரிவர்த்தனை நடக்கிறது அவருக்கு பின்னால் நின்று தொழுவதனால். இந்த ஆக்ஷன் போய் அவரை தாக்குது, அவருடைய மனோநிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறதுன்னு இன்னைக்கு ஆத்தென்டிக்கா சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம். அதனாலதான் இதுல ஒரு கருத்து படிச்ச முன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு தொழுவ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பள்ளியாசல் தொழுவ வச்சுக்கிட்டு இருந்த போது திடீர்னு குரானினுடைய ஆயத்துக்கள்ல தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க, சாஹிபுல் வஹி. இந்த உலகத்துக்கு குரான் என்னன்னு சொல்லி கொடுத்தோங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மீது வஹி இறக்கப்பட்டது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்துல தடுமாறி போச்சு. அப்ப சஹாபாக்கள்லாம் பயந்துட்டா. உடனே தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்கார்ந்து கேட்டாங்க, உங்களிலே யாரோ ஒருவர் வுதுவை சரியாக செய்யவில்லை. பின்னாடி நின்று வுது செய்யறதுல ஒருத்தர் செஞ்ச மாற்றம் ஒழுங்கா காலை கழுவாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபுல் குர்ஆன், இந்த குர்ஆனை உலகத்திற்கு கற்பித்தவர்கள் அவர்களுக்கே போய் அடிச்சிருச்சு, மாத்தி விட்டுருச்சு. உலக நியதி தானங்க, உலக நியதி. அல்லாஹ் உத்தால அந்த உலகத்தை எப்படி வச்சிருக்கானோ அதனுடைய ரேசஸ் அந்த வெளிப்பாடு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு. இதுக்கு இன்னைக்கு ஆத்தென்டிக்கா ப்ரூவ் பண்றான், சயின்டிபிக்கா அதை சொல்லி இப்படி இருந்ததுனாலதான் அப்படி ஒரு மாற்ற நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னு இன்னைக்கு நம்ம சப்ப கேட்டு கட்டிக்கிறோம் அந்த சயின்ஸை சேர்த்து நமக்கு பக்கத்துல. அப்போ இது ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மனிதனுடைய மனோநிலைகளுக்கு தகுந்தது மாதிரி வெளிப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு சயின்ஸ் ரீதியா ப்ரூவ் பண்ணியிருக்கான். இப்ப நம்முடைய கருத்துக்கு வந்து விடுவோம். அல்லாஹு தஆலா அப்படி சொன்ன, அதாவது மனிதர்கள் இப்படி பேச ஆரம்பித்த உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், உடனே தன்னுடைய ஆயத்திலே இறக்குகிறான். அல்லாஹ் கொசுவை சொல்லுவதற்கு கூட அல்லாஹு தஆலா வெக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை இறக்குகிறான். இந்த இஸ்திஹியா அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப அர்த்தம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பகூதம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கொசு அப்படின்னு அர்த்தம். பகூதம் ஏன் அப்படின்னு கேட்டா, ஹதீஸ்ல சொல்லும் போது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கானத் துன்யா தஅதுல இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதத்தின் மா சக்கா காஃபிரன் ஷுருபத்தமா என்ற ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. கமா கால் அலி இஸ்லாம், அதாவது லவ் கானத் துன்யா தஅதுல இன்தல்லாஹ், இந்த உலகம் அல்லாஹ்வின் இடத்திலே சமமானதாக இருந்தால், லவ் கானத் துன்யா தஅதுல இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதா, ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு சமமானதாக இருந்திருந்தால், மா சக்கா காஃபிரன், அல்லாஹ் ஒருபோதும் தண்ணீர் புகட்டி இருக்க மாட்டான், மா சக்கா காஃபிரன், காஃபிருக்கு தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான், சுருபத்தமா ஒரு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹு தஆலா கொடுத்திருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். இப்ப இந்த கருத்தெல்லாம் மேலேந்து நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தோம். தொடர்படியான அந்த கருத்துக்களுக்கு இடையில கடைசியாக நம்ம முடிக்கிற போது ஒரு கருத்து சொன்னோம். ஒரு தப்சீரிலே பார்க்கிற போது இந்த கருத்து நமக்கு கிடைச்சிச்சு. அதுல சொல்லியிருந்தாங்க, அதாவது பார்வைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனை ஏற்படுறது ஏங்க, நம்ம கோணங்கள், நம்ம பார்க்கிற வியூஸ், அவங்கவுங்க பார்க்கும்போது அது எப்படி ஆகுது, இது எப்படி ஆகுது, அவருக்கு மட்டும் எப்படியா அப்படின்னு பார்க்கிற அந்த பார்வைகள் இருக்கிறதே, அதற்கு தகுந்தது மாதிரி ஏற்படுற வித்தியாசங்கள் இருக்கிறதே. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் தாட்டு. இப்ப 10 பேர் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு 10 பேர்கிட்ட பேப்பரை கொடுத்து இது எழுது வாப்பா அப்படின்னு சொன்னா 10 பேரும் ஒவ்வொரு டிசைனா எழுதுவாங்க. இப்ப அன்னைக்கு கூட ஒரு சொன்ன ஞாபகம், மனிதர்களை பற்றி புரிய வேண்டும்னு ஒருத்தர் போய் ஒரு ஞானிட்ட கேட்டார், ஒரு பெரிய ஒரு அதாவது ஆத்மீக துறையில உள்ள ஒரு இடத்துல மனசுனா என்னங்க அப்படின்னு போய் ஒருத்தர் கேட்கிறார். நான் மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த கூட்டத்துல. ஒரு நாள் கல்புனா என்ன, இதயம்னா என்னன்னு பேசினேன். உடனே மறுநாள் ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன அது பாதியோடு விட்டு போயிட்டு சப்ஜெக்டை முடிக்கவே இல்லையே. சப்ஜெக்டை முடிக்கிற அளவுக்கு முதல்ல எனக்கு தரம் வேணாம், அடுத்து உள்ள இருக்கு அது பெரிய, அது ஒரு கடல் உலகம். சும்மா வந்து ஒரு ஸ்வீட் சாம்பிள் தான் காட்ட முடியுமே தவிர உள்ள போகணும்னா அதுக்குன்னு பல முஜாஹதாக்கள் அதுக்கென்று தன பயிற்சிகளுக்கு போய் தான் ஆகணும். இப்ப அவர் போய் கேட்டாரு, நான் மனசுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்குன்னு தெரியுது, ஆனா எங்க இருக்கு? இதயத்துல இருக்கா? இங்க இருக்கா? உன் மனசை தொட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க தொட்டு சொல்றாங்க. ஆனா இந்த இதயத்தை பார்த்து இன்னைக்கு உலகத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானா வெறும் பம்பிங் சிஸ்டம் தான். அங்க பம்பிங், ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹார்ட், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அறிவெல்லாம் மண்டையில இருக்கு. ஏன் இதுவரை எவனுமே மண்டையை தொட்டு உங்க மனசை தொட்டு சொல்லுங்கன்னு ஏன் மண்டையை தொடமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா. அப்ப மனசு எங்கதான் இருக்கு? மனசுனா என்ன அப்படின்ட்டு போய் ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு ஆத்மீக துறையில தெரிச்சு பெற்ற ஒரு இடத்துல போய் கேட்டாரு, எனக்கு மனசை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கே நல்லா தெரியுமே, ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் தானே நீங்க. இல்ல எனக்கு தெரியவே தெரியாது, எல்லாரும் சொல்றாங்க நானும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா, இங்க வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணுங்க, நேர போய் உட்காந்து ஒரு பேப்பர் நல்ல ஒரு A4 சைஸ்ல ஒரு டிம்மி ஷீட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உட்காந்து தனியா யார் இல்லாதப்ப ரூம்ப கூட்டிட்டு இல்ல ஆபீஸ்ல உட்காந்து உங்க மனசுல எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க பாப்பா. உங்க மனசுல எதெல்லாம் தோணுதோ அதை பூரா எழுதுங்க. இவர் உட்காந்து எழுதுறாரு, போய் உட்காந்த உடனே டீ குடிக்கணும் போல தோணுச்சு, டீ குடிக்கணும் போல தோணுச்சு, எழுதி வச்சுட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாரு. அப்ப ரூமுக்கு போனா ரூம்ல யார் இருப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ரூம்ல யார் இருப்பா எழுதி கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சுட்டே இருந்தாரு. நான் நேத்து வீட்டுல அம்மா உமா இதுகிட்ட பேசினமே, வீட்டுக்கார அம்மாட்ட, வீட்டுக்கார அம்மா இப்படிலாம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சுட்டாரு. இப்படி எழுதிக்கிட்டே இருக்காரு, யோசனை மண்டையில என்னலாம் வந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. வந்து சொன்னாரு, ஆமாங்க எழுதிட்டு இருந்தாருக்கு ஷீட்டு. அந்த ஷீட்டை மடிச்சு அப்படி ஒரு பொட்டிக்குள்ள போட்டு வச்சிருங்கன்ட்டாரு அந்த ஆத்மீக துறையில தேர்ச்சி பெற்ற அந்த ஞானி. உள்ள போட்டு வச்சுட்டாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாரு, பாப்பா இங்க வாங்க அந்த பேப்பர் எடுங்க அப்படின்னாரு. பேப்பர் இப்ப படிங்க அந்த இதன்னு மேல இருந்து படிச்சுட்டு வர்றா. டீ குடிக்கணும் போல தோணுச்சு, ரூம்ல யார் இருப்பான்னு தோணுச்சு, அப்புறம் வந்து வீட்டுல நேற்று போன் பேசினது. இது படிச்சுட்டு கேட்டாரு, அவரே சிரிச்சாரு, ஏன் பைத்தியார மாதிரி நானே எழுதியிருக்கேன் அவர் சொன்னாரு. இல்ல பைத்தியார மாதிரி நானே எழுதியிருக்கேன், உள்ள இப்படிதான் பல எல்லாரும் பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள அவர் சொன்னாரு, உள்ள எல்லாரும் இப்படிதான் பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், வெளியேதான் சட்டை கிட்ட போட்டு தாடி கீடி வச்சதுனால ரோட்ல நடந்துகிட்டு இருக்க முடியுது. மனோநிலைகள் வெளியே தேடி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒருத்தனை ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிருவான், பெரிய 7 பேரும். அப்போ எல்லாருமே ஆக மொத்தம் ஒரு விதத்துல பைத்தியம் தான். ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னே தெரியல, இதயத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுனே தெரியல. அது பாட்டுக்கு வந்து உழுதுகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கு, என்ன நடக்குது எங்கேயாவது. அதுல அந்த துறைகளிலே போய் ஆத்மார்த்த அந்த தன்மையிலே இருக்கிற அந்த ஞானி இடத்துல போய் உட்காந்து பயிற்சி பெற்றோம்னா அப்புறம் புரிஞ்சுக்க முடியும் அது இதயத்தினுடைய நிலைமை என்ன, மனதினுடைய நிலைமை என்ன, எப்படி எண்ணங்கள் வருகிறது, எண்ணங்கள் எப்படி வெளியேறுகிறது, எண்ணங்களை எப்படி சரிபடுத்த முடியும், எண்ணங்களை எப்படி கோர்வை செய்ய முடியும், எந்த எண்ணம் எனக்கு தேவைன்னு நம்ம எப்படி வந்து அதுக்கு ஒரு வரைமுறை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது போய் உட்காந்து படிக்க வேண்டிய பாடம், அது தனி சப்ஜெக்ட். இப்போ அந்த நிலைமையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கொசுவை பத்தி சொன்னான். கொசு ரொம்ப சின்னதுன்னு, இப்ப பார்வைகளிலே ஏற்படுகிற மாறுபாடுகள் தான் ஒரு மனுஷனுக்கு நல்லது பக்கமும் கொண்டு போகுது, கெட்டது பக்கமும் கொண்டு போகுது பார்வைகள். நான் அடிக்கடி இது சொல்றது விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னார்கள், பாப்பா நீங்க உங்க மனைவியினுடைய வாயிலே உரைக்கிற ஒரு கவலம் இருக்கிறதே அதற்கு கூட அல்லாஹு தஆலா நன்மையை வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க. உங்க வாயில் உங்கள் மனைவியினுடைய வாயிலே நீங்கள் இடுகிறீர்களே ஒரு கவலம், அந்த உணவிற்கு கூட அல்லாஹு தஆலா நன்மை எழுதி வைக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யாரோ சொல்ல எப்படி இது சாத்தியம், எங்க மனைவி எங்க ஹக்குல உள்ள ஒரு பொண்ணு, குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நீங்கள் ஒருவொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய யார் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறீர்களோ அதை பத்தி கியாமத் நாளிலே கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்க மனைவிக்கு என்ன கொடுத்த கேப்பா, அல்லாஹ் 1 ரூபா பாக்கெட்ல ஏறி இறங்குச்சு எப்படி செலவு பண்ண, எப்படி வந்துச்சு, வந்த வழி என்ன, போன வழி என்ன, அது பாக்கெட்ல இருக்க வரையும் உன்னுடைய என்ன வழி என்ன, எல்லாத்தையும் பதில் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது அங்க போய் தப்பிக்கிறதுக்கு. அப்ப இது என் மனைவிக்கு நான் சாப்பாடு கொடுப்பதிலே எப்படி நன்மை இருக்கும்னு கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணம் தான்ப்பா வித்தியாசம், இன்னமல்ல அமாலு பின்னியார். புகாரி ஷெரீஃபினுடைய முதல் ஹதீஸாக இமாம் புகாரி அவர்கள், கண்ணிய திருக்குரிய இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்தினுடைய தலையெழுத்துகளை மாற்றி வைக்கிற வார்த்தை என்ன, என்ன வித்தியாசம், இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்து கடல் கடந்த நாடுகளிலிருந்து பிளைட்ல ஏறி அங்கேருந்து வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு ராவா பகலா எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து ஓவர் டைம் பார்த்து அப்படியே கஷ்டப்பட்டு இங்கேருந்து கோடி கோடியா சம்பாதிச்சு அனுப்புறீங்களே, அதனுடைய நன்மையை இழந்து விடாதீர்கள் நீங்கள். அது இன்னைக்கோட மண்ணுக்குள்ள போற காரியம் அல்ல. என்ன வித்தியாசம், அதை மண்ணுக்குள்ள ஆக்குறதுக்கும் அதை மலையிலே ஆக்குவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், உங்க நீயத்தான் வித்தியாசம். இங்க வந்து உட்கார்ந்து சம்பாதிக்கும் போது இதை ஹலாலான முறையிலே சம்பாதித்து என்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற நீயத்து மட்டும் இருந்துச்சுன்னா அது பூரா அவ்வளவு நன்மையாயி போச்சு. பெரிய பங்களா கட்டணும், கார் வாங்கணும், அது செய்யணும், இது செய்யணும், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா மண்ணுதான், எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த நியத்தை செய்யறதுக்கு யாரும் வந்து காசு கொடுத்து யாரும் வந்து இல்லைன்னா உங்களை தள்ளி ஒரு இமயமலையை தூக்கி தலையில வைக்கணுமா? ஒரு வியாபாரம் இல்லை, லேச நியத்தை செய்யணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த இவ்வளவு பெரிய காரியம் அந்த நியத்திற்குள்ளே இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிறார்கள். அதுவும் மிக பிரம்மாண்டமான பல சஹாபாக்கள் அறிவித்து, பல சஹாபாக்கள் இடத்திலிருந்து பல தாபியன்கள் அப்படியே மொத்தமா கேட்டு, அந்த அந்த வரிசையினுடைய, அதாவது ராவிகள் என்று சொல்லுவார்கள், அறிவிப்பாளர்களுடைய வரிசையை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருங்கூட்டம் கிடக்காங்க அந்த அந்த ஹதீஸுக்கு. ஏன்னா அதுதான் முக்கியம் இல்லை. அதை செய்யாம எந்த காரியம் செஞ்சாலும் அப்படியே கொண்டு போய் மாற்றுப்பாதையில விட்டுரும். அதை நினைச்சுக்கிட்டு ஒரு காரியம் செஞ்சாலும் உன்னை தூக்கிட்டு வந்து இங்க விட்டுரும். உன்னை சொருக்கத்திற்கும் நரகத்திற்கும் நிச்சயிக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த நியத்து இருப்பதனால அதை முதல்ல சொல்றாங்க இமாம் புகாரி அவர்கள். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, எண்ணங்களை பொறுத்து கருத்துக்கள் மாறுபடுகிறது, அதான் வித்தியாசம். அதைத்தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் பார்க்கிற பார்வையிலிருந்து உதாரணங்கள் மாறுபடுகின்றன. நம்ம சொன்ன உதாரணத்தை அவன் பார்த்த பார்வை வேற. என்ன என்ன அல்லாஹ்வுத்தாலா மனுஷன்லாம் பத்தி பேசுறான், நடந்து போறதை பத்தி பேசுறான், பாலைவனத்தை பத்தி பேசுறான். இது ஒரு அல்லாஹ்வுக்கு பொருந்துமானு அவன் கேக்குறான், அல்லாஹ்வுக்கு இது பொருந்துமானு கேக்குறான். நம்ம சொல்றோம் நம்ம கொசுவை பத்தி கூட பேசுவோம், ஆனால் அந்த கொசுவை பத்தி நாம் பேசினாலும் பார்க்கிற பார்வைகளிலே வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். என்ன செய்வான், ஒரு காஃபிர் பார்த்தானா அவன் சொல்லுவான், கொசுவை பத்தி கடவுள் பேசிட்டான், என்ன பைத்தியக்காரத்தனம் இது அப்படின்ட்டு போவான். அதே ஒரு மோமியன் பார்த்தான் என்று சொன்னால் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை அந்த இடத்துல எடுத்துக் கொள்ளுவான். அதுக்கு கீழே தப்சீர்ல எழுதுறாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் கொசுன்னு சொன்னதுல கூட பல்வேறு அர்த்தம் இருக்கிறது. என்ன கொசுவை பாருங்க, இந்த ஊர்ல இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம், கொசு இங்க இல்ல, பெரிய தொல்லை கிழிஞ்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளிப்படுத்தோம் சொன்னா மூட்டை பூச்சிக்கடி. இந்த ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு இது இருக்கணும் இல்லவா, விடிவு காலம். அதுக்கு இப்படி இப்ப கொசுவை பாருங்க, நம்ம அன்னைக்கே இந்த உதாரணத்தை நான் சொன்னேன், அதுக்கு ஒரு தந்தம் இருக்கிறது, ஒரு அதாவது அந்த ரத்தத்தை உறிஞ்செடுப்பதற்கு ஒரு தந்தம் இருக்கிறது, அதற்கு நான்கு கால்கள் இருக்கிறது, அதற்கு வாய் இருக்கிறது, அதனுடைய கண்கள் இருக்கிறது, பறப்பதற்கு சக்தி வாய்ந்த சிறகு இருக்கிறது. இப்படி அடுக்கிட்டே போனா அடுக்கிட்டே போலாம். அந்த கொசு அந்த தன்னுடைய ரத்தத்தை உறிஞ்சியதை செரிமானம் உடைய ஆவதற்கு செரிமான உறுப்புகள் இருக்கிறது. அதாவது சொல்லும் போது சொல்லுகிறார்கள் அறிவியலர்கள், அது வாழுகிற காலமும் கம்மி, உட்கார்ந்து ஃபுல்லா ரத்தத்தை குடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கொசு செத்து போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி கொசு ஒரு 50 வருஷம் வாழலாம் அப்படின்ட்டு இருந்தா தமிழ்நாடு காணா போயிருக்கும். எல்லா கொசும் 50 வருஷம் கூட வேணாங்க, 5 வருஷம் ஒரு கொசுவுக்கு ஆளுக்கு ஆயுசு போட்டு 5 வருஷம் இரு அப்படின்னு சொன்னா அது அது ஒரு 50 குட்டி 100 குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஒரு பேர் இருக்க முடியாது, எல்லாம் தூக்கிட்டு ஓடத்தான் செய்யணும், வேற வழியே இல்லை. அப்போ அல்லாஹூத்தாலா அவ்வளவையும் கொடுத்து இந்த அரை நாள் இந்த ஒரு நாள் வாழுது இல்லவா அந்த கொசுவே மனுஷனுக்கு பாடம் நடத்துறதுக்கு அனுப்பியிருக்கான அந்த கொசுவை, அதுக்கு ரத்தத்தை சாப்பிடுவதற்குரிய தகுதியை கொடுத்து, தும்பியை கொடுத்து, திரக்கையை கொடுத்து, கண்களை கொடுத்து, அது பறந்து செல்வதற்குரிய அனைத்து தகுதிகளையும், காற்றை அதற்கு வசப்படுத்தி கொடுத்து, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு மனுஷன் மேல உட்கார்ந்துச்சுன்னா அவனுடைய தோளில இப்படித்தான் செலுத்த வேண்டும். கொசு உட்கார்றத பாருங்க, ஒரு நாளைக்கு நல்லா வேடிக்கை பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் மூக்க விடுறாது, இப்படி போட்டு போட்டு பார்க்கும் எங்க நம்ம உடல். அதுக்கு தகுதி வாய்ந்த இடத்தை தெரியணும் இல்லையா, அது எப்படி தகுதி வாய்ந்த இடம், அதுக்கு அறிவு கொடுத்து. இதுதான் ஒரு மூமினுடைய பார்வை, வித்தியாசம் தெரிகிறதா? ஒரு மூமினுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் குர்ஆனுடைய. அடடா என்ன சொல்றான் அல்லாஹ், ஒரு கொசுவை பத்தி சொல்லும் போது கூட இவ்வளவு நுட்பங்களை உள்ள அடக்கி வைத்தான். உதாரணம் சொல்லும் போது கூட அன்னைக்கு சொன்னா ஒரு பொருள் சிறுக சிறுக அதுல இருக்கிற நுணுக்கங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு நம்ம உதாரணம் சொல்லும் போது சொன்னோம், மனுஷன் ஒரு காலத்துல என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா வெளியே வந்து நின்று சூரியனை பார்த்த உடனே மணி சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான், வாட்சின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான், வீடு எல்லாம் அங்கங்க மாட்டி வச்சிருந்தான். காலம் போக 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 ரொம்ப காம்பாக்டா வந்துச்சு வாட்சி, ஒவ்வொருத்தன் கையிலயும் மாட்டி நடந்துகிட்டு இருக்கான். யாராவது வாட்சி இல்லாத ஆள் இருக்கமா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாட்சி மாட்டிக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாட்சி மாட்டிக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையே? அத காம்பாக்ட் சைஸ்ல கொடுக்கும் போது தேவைன்னு வந்துருது, அதை எடுத்து மாட்டிக்கிறான் உடனே. ஆனா அது தேவையில்லாத சுமை என்பதையும் அது பின்னாடி விளங்குது. தேவையில்லாத வாட்சி எங்க வச்சோமோ தெரியலையே, பொது செய்யும் போது அங்க கட்டையில வச்சேன் எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. அடுத்து மொபைல், இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய இதுல மொபைல் எங்க போனாலும், இங்க துபாயில வந்து பாத்துட்டா வாப்பா விசிட்லயே வந்திருக்க மொபைல் வாங்கிட்டீங்களா? முதல்ல நீங்க வேலை தேடுறீங்களோ இல்லையோ மொபைல் மொபைல் வாங்கிட்டீங்களா இல்லையாட்டியா வாங்கி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு கான்டாக்ட். எனக்கு தெரிஞ்சு விவரம் புரிஞ்சு எங்க தெரியல, ரெண்டே ரெண்டு வீட்டுலதான் போன் இருந்துச்சு போன், அது என்னமோ பெரிய கதை. அது பக்கத்து வீட்டுல சவுதியில இருந்து போன் பண்ணி அவங்களை கூடு வாப்பா அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவை கூட்டிட்டு இங்க நிக்க வச்சு அந்த போன பேசுறதுக்குள்ள பெரும்பாடு அவங்க தலைகளை பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பா, தலை இப்படி பிடிச்சி, அப்புறம் அவர்களை திருப்பி பிடிச்சி அதை கொடுத்து மோனம் பேசுறா, என்னப்பா காதலே விடமாட்டேங்க, என்ன காதலே இப்படி ரெண்டு போன் ஒரு காலத்துல. இப்ப பார்த்தா தெருல உள்ள எல்லா பையனும் ஸ்கூலுக்கு போற 5வது படிக்கிற புள்ள கூட ஒரு மொபைல தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. என்ன வாப்பா அப்படின்னு கேட்டா, வாப்பா மொபைல் வாங்கி கொடுத்தா எதுக்கு இந்த மொபைல் தொலை தொடர்பு சாதனம் ரொம்ப காம்பாக்ட் ஆக்கி இப்படி கையில கொண்டு வந்து கொடுத்த உடனே அது என்ன தேவை இருக்கோ யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு எத்தனை போனுங்க ஒரு நாளைக்கு வருது ஒரு 50 போன் வருமா 25 போன் வரும் சில பேருக்கு போனே வராது இருந்தாலும் வாங்கி வச்சிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை நீங்க எனக்கு எத்தனை போன் வருது டெய்லி தேவை இருக்கையிலேயே ஒரு மொபைல் நமக்கு வேணும் எல்லாரும் வாங்கி வச்சிருக்கா நான் மட்டும் வாங்க இதுல என்ன சில பேரை நம்ம பிள்ளைகளை பார்த்தோம்னா மற்ற ஆளுகளுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆபீஸ் பாயா வேலை பாக்குற சில பிள்ளைகளை பார்த்தேன் 5000 ₹8000 போகணும் போட்டாக்கிட்டாலும் ஏமாப்பா பேசுறதுக்கு தானே போகணும் இது எதுக்கு போட்டாங்க நல்லதா வந்துச்சு எடுத்து ஒரு 8000 கொடுத்து வாங்கினேன் காசு கொழுத்து போச்சு வேற என்ன செய்ய முடியும் அப்போ பொருள் திருக திருக காம்பாக்டாக அதுல உள்ள நுண்ணிய பொருட்கள் ஆகி விடுகிறது இன்னைக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு உதாரணம் சொன்னா கம்ப்யூட்டர் ஒரு காலத்துல ஒரு ரூம் பெருசு வந்துச்சு கம்ப்யூட்டரை போய் ஆன் பண்ணுனா ஒரு சைட்ல ஓடி போய் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைட்ல வந்து தான் பட்டன் தட்டணும் அப்படிதான் கம்ப்யூட்டருடைய ஆரம்ப காலம் முதலிலே வந்த கம்ப்யூட்டர் இருக்கிறதே அந்த சார்லஸ் கார்பேஜ் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே போக 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 சிறுகி சிறுகி பொட்டி அளவுக்கு வந்துச்சு மானிட்டர் ஆச்சு அப்புறம் இந்த தட்டுற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் லேப்டாப்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் பாம் டேப்புன்ட்டான் இப்ப பாம் கம்ப்யூட்டர் இந்த நம்முடைய கரத்திலே வைத்து கூட நம்ம இது பண்ணலாம் ஆனா அது அமுக்க கிமுக்க ஒண்ணு முடியாது அதுக்கு ஒரு குச்சி வேணும் நம்ம ஊர்ல விளக்கு மாத்து குச்சி மாதிரி ஒரு குச்சி எடுத்து குத்திக்கிட்டே இருந்தாதான் கம்ப்யூட்டர் ஓடும் இல்லைன்னா கையாலாம் அமுக்கணும் 10-15 கீ அமைக்க போடும் கையை வச்சு அமுக்கணும்னா 4-5 கீ ஒரே நேரத்தில் அமுக்கும் அதுக்கு என்ன செய்யறானா குச்சி மாதிரி கொடுத்து அதுல அமுக்கு அப்படிங்க அதையும் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு அதை விட மேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னமேட்டு லேப்டாப் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுப்பா பைத்தியாரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்பி கேபிள்னு சொல்லி கொண்டு வந்துட்டான் இங்க இருந்து இந்த கம்ப்யூட்டர் உள்ளது பூரா உருவி அது மாட்டிக்கும் பேனா மாதிரி பாக்கெட்ல போட்டு எங்க மீட்டிங் போறோமோ அங்க போய் உட்காந்து மாட்டி விட்டான் இங்க உள்ள இந்த கம்ப்யூட்டர்ல உள்ள எல்லாம் அங்க வந்துருது அந்த கம்ப்யூட்டர்ல என்ன செய்யறா அங்க பார்த்து தனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் மனுஷன் தேவை என்பது வர வர இவ்வளவு ஒரு ரூம்ப அளவுக்கு இருந்த கம்ப்யூட்டர் என்ன ஆகி போயிட்டுனா ரொம்ப சிறுக்கி ஒரு பாக்கெட்ல பேன அளவு கொண்டு வந்து வச்சுக்கிட்டான் எங்க போனாலும் அந்த சிறுகி சிறுகி எதை வேண்டாலும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு அதுல ஒரு கம்ப்யூட்டரையே மடக்கி வைக்கலாமா இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டரையே மடக்கி அந்த யூஎஸ்பி கேபிளுக்குள்ள உள்ள கொண்டு வந்துடுறான் அப்ப பாருங்க அந்த யூஎஸ்பி கேபிள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறிய பொருளாக இருந்தாலும் எத்தனை நுட்பமான பொருட்கள் அதற்குள்ள தேவை இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு நுட்பங்கள் அதற்குள்ளே தேவை அப்பதானே அவ்வளவு சிறிய பொருள் கண்டுபிடிக்க முடியும் அது கண்டுபிடிச்ச உடனே மனுஷன் என்ன செய்யறான் யூஎஸ் கேபிள வாங்கி போட்டுக்கிறான் செல்ல வாங்கி வச்சுக்கிறான் அப்புறம் வந்து வாட்சிய வாங்கி வச்சுக்கிறான் முன்னாடி காலத்துல பேனா வேணும்னா கூடு வச்சுதான் எழுதணும் இன்னைக்கு என்ன செய்யணும் தங்க பேனா எழுதே இல்லையே பல பேர் சட்டையில மாட்டுறதுக்குன்னு ஒரு பேனா வச்சிருக்கா மஞ்சள் கலர்ல கிராண்ட் இது பார்ட்டிக்கு போகும்போது மட்டும் மாற்ற பேனா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்ப தேவையில்லாத சாதனங்களை மனிதன் தனக்குள்ளே பள்ளி போட்டுக்கிட்டான் பலது நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்தா மிஷின் கண்ணு மாதிரி அளந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு ஒருத்தன் காதல மாட்டி அங்கேருந்து ஒயர்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு இது என்னப்பான்னு கேட்டா இது வந்து ரேடியா அப்படிங்கிறான் அதை ஒரு இடத்த மாட்டி வச்சிருக்கான் இன்னொரு இடத்துல மொபைல் செல்போனு அதுல கேமரா டிஜிட்டல் கேமரா அது ஓடும் இது ஓடும் அதுல படம் பிடிக்கலாம் இப்படி உட்கார்ந்த இடத்துல எல்லாம் ஒருத்தர் மெட்ராஸ்ல பார்த்து ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு அது கம்ப்யூட்டர் காலம் பெருகி பெருகி இட்லி ஆர்டர் பண்றது கூட கம்ப்யூட்டர்ல ஒரு காலத்துல வந்து இட்லி ஆர்டர் பண்ணிக்கலாம் வீட்டுல உட்காந்து தட்டினா இட்லி வரும் பார்சல்ல கம்ப்யூட்டரே அனுப்பினாலும் கூட நம்ம அனுப்பிடுவான் அப்படி அனுப்பும் போது இந்த கையில வேலை செஞ்சு இந்த ஒரு காலம் கையும் வாதம் அடிச்சாலும் அடிச்சிடும் ஒரு காலத்து மக்களுக்கு ஒரு ஒரு அது ஒரு 5000 ஆண்டுக்கு பின்னாடி இப்படி வந்தாலும் கூட ஒரு ஒரு சமூகம் இந்த கையும் காலம் வேலை செய்யுமாங்கிறத மறந்து கூட இந்த கையிலே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார் அப்ப பாருங்க மனிதனுடைய ஒரு பொருளை சின்னதாக ஆக்கணும்னா அதுல எவ்வளவு நுட்பம் தேவை இன்னைக்கு நம்ம விளங்கிக்கிறோம் அதை யூஎஸ்பி கேபிளுக்குள்ள எவ்வளவு பெரிய நுட்பமான சாதனங்கள் இருக்கும்னு நம்ம விளங்கிக்கிறோம் ஆனால் அதையே பார்வை இஸ்லாத்தின் மீதும் வேண்டும் அப்ப அல்லாஹ் இதுல உதாரணம் சொல்லி இருக்கிறான்னா இந்த ஒரு ரூஹுல்ல படைப்பதற்கு என்ன செஞ்சிருப்பான் இவ்வளவு நுட்பமான பொருட்களை தயாரிக்கிற உலகம் இதுவரை ரூஹுள்ள பொருட்களை தயாரிக்க முடியல ஒதுக்குது இல்ல அங்க போய் சஜதா செஞ்சிடறான் என்னத்தை வேண்டாலும் நான் கண்டுபிடிப்பேங்க கரண்ட் இருந்தா ரோபோட் ஓடும் இல்லைன்னா பேட்டி போட்டா ஓடும் அதுவும் சும்மா அது என்ன செஞ்சு செய்ய சொன்னமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனுஷன் மாதிரி அறிவோட அல்லது வேறு எந்த பொருளையோட உலகத்தை சுவாசிச்சு இப்படி நடக்குமானா மனுஷனால முடியல அப்போ இந்த சிறிய விஷயங்களை கூட கண்டுபிடிப்பதற்கென்று அல்லது இது பண்ண வேணும் அப்படின்னு சொன்னா நுண்ணிய பொருட்களை அல்லாஹு தாலா அதற்குள்ளே வைத்திருக்கிறான் அந்த அறிவு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹுவை பயப்படுபவர்களுக்கு இதில் இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த கருத்துல சொல்றான் அப்புறம் அது இல்லாதவர்களுக்கு காஃபிர்களுக்கு என்ன செய்கிறது இந்த ஆயத்தை பார்த்த உடனே மிதமிஞ்சு போய் என்னையா கொசுவெல்லாம் பத்தி உங்க அல்லாஹ் பேசிக்கிட்டு This audio was downloaded from TamilIslamicMedia.com.